உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாசுகி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உழவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய வேளாண்மையில் சிறுதானியங்களின் பங்கு. சிறுதானியங்கள் என்றால் என்ன? சிறிய அளவு உடைய தானியங்களே சிறுதானியங்கள் என்று சொல்லலாம். சிறுதானியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு, சோளம், இவ்வாறான பயிர்கள் அனைத்துமே சிறுதானியங்கள் என்று நம்ம சொல்றோம். சிறுதானியங்கள் என்பது பழந்தமிழர் உணவில் பெரும்பங்கு வகித்தது. இது என்னன்னா, புறநானூறு போன்ற பல்வேறு சங்க இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற தானியங்கள் ஒப்பிடும்போது சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்து, பெரும்பாலும் புரதம், கொழுப்பு சத்து குறைவாக, நார்ச்சத்து அதிகமாக, தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள், இவை எல்லாமே வந்து அதிகப்படியாக சிறுதானியங்கள்ல இருக்கு. பனிவரகு, திணை போன்ற பயிர்கள்ல பார்த்தோம்னா புரதமும், சாமை, வரகு, குதிரைவாளி மற்றும் திணையில் அதிக நார்ச்சத்தும் இருக்கு. சிறுதானியங்கள்ல பெரும்பாலும் நார்ச்சத்து அதிகம் கொண்டவை என்பதால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் சேராமல் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதை சற்று குறைவாகவே சிறுதானியங்கள் உட்கொள்வதனால் ஏற்படுகிறது. குதிரைவாளியில் 9.8 கிராமும் திணையில் 8 கிராமும் நார்ச்சத்து இருக்கிறது. கேழ்வரகுல பார்த்தோம்னா நமக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறது, அதாவது 344 மில்லிகிராம் கால்சியமும், இரும்பு சத்து நமக்கு சாமையில வந்து 9.3 மில்லிகிராமும் இருக்கிறது. சிறுதானியங்கள்ல பல வகையான அமினோ அமிலங்கள், அதாவது அர்ஜினைன் அந்த மாதிரி நமக்கு அமினோ அமிலங்கள், உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களும் நமக்கு நிறைய இருக்கு. இப்போ சிறுதானியங்கள் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கேழ்வரகு, ராகின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேழ்வரகு பயிர் தான் இருக்கு. அந்த கேழ்வரகு பயிரில் நமக்கு பெரும்பாலும் நமக்கு கால்சியம், உடலோட எலும்பு கால்சியம் என்கிற சுண்ணாம்பு சத்தும் 344 மில்லிகிராம் இருப்பதனால அந்த பயிர் வந்து நம்ம சாப்பிடும்போது, இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் அதை சாப்பிட்டாங்க, அதனால நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல வலுவான எலும்புகளும் நமக்கு வேலை செய்வதற்கான நம்ம சக்தியும் கிடைக்கிறது. மூட்டு வலி, இந்த மாதிரி மூட்டு வீக்கம் போன்ற எலும்பு சார் நோய்கள்லாம் வருவதற்கு மிகவும் குறைவாக வரும். இப்போ நமக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம் போன்ற எலும்புசார் நோய்கள்லாம் வந்து இந்த கேழ்வரகு உண்பதனால மிக குறைவாக ஏற்படும். இப்போ இந்த மாதிரி கேழ்வரகு பயிரை வந்து நம்ம எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம கேழ்வரகு வந்து நமக்கு இன்றைய வேளாண்மையில் நமக்கு நீர் தேவை என்பது மிகவும் அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. இப்போ நீர் தேவை வந்து நிறைய, இப்போ நம்ம குறைவான நீர் இருக்குது, ஆனால் நிறைய பயிர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிறுதானிய பயிர்கள் வந்து நீர் அளவு அதுக்கு சற்று குறைவாகவே தேவைப்படுகிறது. பெரும்பாலும் மானாவாரியாக வளர்க்கப்படக்கூடிய சிறுதானிய பயிர்கள் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து நீர் தேவை குறைவாக இருப்பதனால நம்ம வந்து நிறைய இடத்துல குறைவான நீரை கொண்டு நிறைய சாகுபடி செய்யலாம். அதனால இந்த சிறுதானிய பயிர்களோட சாகுபடி குறிப்புகள் வந்து நான் சொல்கிறேன். கேழ்வரகு வந்து கோடை உழவு செய்யணும். நம்ம கேழ்வரகு நம்ம சாகுபடி செய்கிறோம்னா கோடை உழவு செய்வதனால நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய முதல் பருவமழை, அதையும் நம்ம வந்து பயிர் சாகுபடிக்கு நம்ம பயன்படுமாறு செய்யலாம். அதே மாதிரி பருவம், என்ன பருவத்தில் நம்ம பயிர் செய்தோம்னா தான் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அதனால வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி விதைப்பு செய்யலாம். சராசரியாக மழை அளவு வந்து இதுக்கு 450 முதல் 500 மில்லிமீட்டர் வரை தேவைப்படும். இதில் நிலம் தயாரிக்கிறது, எல்லா பயிர்களுக்குமே நிலம் தயாரித்தல் வந்து மிகவும் அவசியம். நல்ல வந்து மண் வந்து பொடி பொடியாக, நல்ல பொடியாக, துகளாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து உளிக்கலப்பை, 2-3 ஆண்டுக்கு ஒரு முறை உளிக்கலப்பையை நம்ம குறுக்கும் நெடுக்கும் நம்ம வந்து ஒரு மண்ணின் ஆழத்தை பொறுத்து, இப்போ நம்ம 1.5 மீட்டர் இல்லை 3/4 மீட்டர் நம்ம ஆழம் வந்து நம்ம உழ வேண்டும். 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம உழ வேண்டும். இதனுடன் வந்து நம்ம தொழுவுரம், நன்கு மக்கிய தொழுவுரத்தை வந்து 12 டன் போடணும். இந்த மாதிரி நம்ம செய்து நம்ம சட்டி கலப்பை இல்லைன்னா நம்ம ரெக்க கலப்பை, இது மாதிரி நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம சாதாரண மண்ணாக இருந்ததுன்னா நம்ம சட்டி கலப்பை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்ல கெட்டியான மண்ணாக இருந்ததுன்னா நம்ம ரெக்க கலப்பை பயன்படுத்தணும். இதை ஒரு 2-3 தடவை நம்ம உழ வேண்டும். மேலும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம வந்து அந்த கட்டிகளை எல்லாம் நல்லா உடைச்சு இந்த மாதிரி நம்ம பொடியான மண்ணை தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊடுபயிர் சாகுபடியும் நம்ம மேற்கொள்ளலாம். நம்ம இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரியான பயிர்களை வந்து கேழ்வரகுக்கு நடுவில் ஒரு 8:2 என்ற வரிசை அளவில் ஊடுபயிர் சாகுபடி செய்யும்போது நமக்கு தட்டைப்பயிறு, உளுந்து இல்லை வந்து பச்சைப்பயிறு, துவரை இந்த மாதிரியான பயிர்கள் வந்து நமக்கு அன்ன காற்றில் இருக்கிற தழைச்சத்தை வந்து நம்ம மண்ணில் அது வந்து நம்ம பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக அது மாற்றி அந்த கேழ்வரகுக்கு வந்து அது பயனுள்ளதாக அது செய்யும்பொழுது நமக்கு அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பயிர் இடைவெளின்னு பார்த்தோம்னா நமக்கு வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரும் நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா நாற்று விட்டு நடவு எடுத்து செய்கிறோம்னா இந்த மாதிரியான இடைவெளி வச்சு நம்ம நட்டால் நல்லது. நமக்கு சூரிய ஒளி, ஊட்டச்சத்து இது அனைத்தும் வந்து எல்லா பயிர்களுக்கும் கிடைச்சி நமக்கு நல்ல மகசூல் அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது. இதில் பார்த்திங்கன்னா சதுர மீட்டருக்கு 33 செடி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ விதை அளவுன்னு பார்த்தோம்னா நம்ம வரிசை விதைப்புக்கு வந்து 10 கிலோ பெர் 1 ஹெக்டர் அதாவது 2.5 ஏக்கராக்கு 10 கிலோ அப்படிங்கிற மாதிரியும், தூவுதல் அதாவது நம்ம கையில் மானாவரி நிலங்களில் வந்து நம்ம தூவி விடுறோம் அப்படின்னா 12.5 கிலோ அப்படின்ற மாதிரி 1 ஹெக்டருக்கு அதாவது 2.5 ஏக்கராக்கு நம்ம பயன்படுத்தணும். விதை நேர்த்தி செய்வதுங்கிறது மிகவும் அவசியம். இப்போ விதை நேர்த்தி அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் நுண்ணுயிரிகள் வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்வோம். அதாவது அசோஸ்பைரில்லம், ஃபாஸ்போ பாக்டீரியா இதை வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்யலாம். அப்புறம் வந்து நமக்கு பூஞ்சான கொல்லிகள், இயற்கை பூஞ்சான கொல்லிகள் அதாவது ட்ரைகோடர்மா விரிடி, பசிலஸ் சப்டிலஸ் இது அனைத்தையும் வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்வதனால் நம்ம வந்து விதையிலேயே பயிர் முளைக்கும் பொழுதே இந்த பூஞ்சான கொல்லிகள், அந்த நுண்ணுயிரிகள் அந்த எல்லாமே வந்து அந்த வேர்க்கிட்டே போய் பயிருக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். மானாவரி சாகுபடியில் விதை கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய செயலாக இருக்கிறது. குறைவான மழை அளவு உள்ள பகுதிகளில் விதைப்பிற்கு பின் தேவையான அளவு ஈரம் இல்லாத போது முளைப்பு திறன் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விதை கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்யணும்னா விதைப்புக்கு முன் விதைகளை 6 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பிறகு அந்த விதைகளை எடுத்து நிழலில் நன்கு உலர்த்தி அதுக்கப்புறம் விதைக்கும் பொழுது அந்த விதை வந்து வளர்ச்சியை தாங்கி வளரும் தன்மை உடையதாக அமைகிறது. உர நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடியுரமாக 12 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை நம்ம உழவுக்கு முன்னாடியே போட்டு உழுதுறோம், நல்ல மண்ணோட கலந்துடுறோம் கடைசி உழவுக்கு போது. பின்னர் வந்து நம்ம மண் பரிசோதனை செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவான 40-20-20 அதாவது தழைச்சத்து 40 கிலோவும் 20 கிலோ மணிச்சத்தும் 20 கிலோ சாம்பல் சத்தும் 1 ஹெக்டருக்கு இதை நம்ம வந்து பிரித்து பிரித்து நம்ம அடியுரமாகவும் மேலுரமாகவும் நம்ம இட இதில் மணிச்சத்தை வந்து 20 கிலோவும் அடிவுரமாகவும் சாம்பல் சத்து 20 கிலோவும் அடிவுரமாகவும் இடுறோம். இதில் வந்து தழைச்சத்தை மட்டும் இரண்டாக பிரித்து அடிவுரமாக 20 கிலோவும் மேலுரமாக அதாவது நமக்கு வந்து தூர்கட்டும் பருவத்தில் வந்து ஒரு 20 கிலோ அப்படின்னு நம்ம இடுறோம். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெக்டருக்கு 12.5 கிலோ நுண்ணூட்டச்சத்து கலவையை 50 கிலோ மணலுடன் கலந்து அடிவுரமாக நிலத்தின் மேல் சீராக தூவ வேண்டும். அதுக்கு மேலே நம்ம நடக்கக்கூடாது, எந்த கால் தடமும் படாத மாதிரி பின்னுக்கு நடந்து நம்ம இந்த நுண்ணூட்டச்சத்தை நம்ம தூவணும். அப்புறம் மண்ணில் வந்து ஈரப்பதத்தை வந்து முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா கேழ்வரகு வந்து மானாவரி சாகுபடியாக தான் நம்ம வந்து பெரும்பாலான இடத்துல வந்து நம்ம பயிரிட்டுருக்கோம். இதனால் நம்ம சிறந்த மகசூல் பெறணும் அப்படின்னா மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து போதுமானதாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதனால் சில உழவியல் முறைகளான கூடை உழவு, உளிக்கலப்பை கொண்டு 3-5 மீட்டர் இடைவெளியில் உழுதல், நிலப்போர்வை அமைத்தல், நிலத்தின் நடுவே பண்ணைக்குட்டை அமைத்தல், நிலச்சரிவின் குறுக்கே உழவினை மேற்கொண்டு மழைநீரை சேமித்தல் மற்றும் நிலச்சரிவின் இடையே குறுக்கு வரப்புகள் அமைத்தல் போன்றவற்றை நம்ம கையாண்டு மண்ணின் ஈரப்பதத்தை நம்ம நன்கு தக்க வைத்து கொண்டு அதிக மகசூல் பெற வேண்டும். இதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் சரிங்களா. இப்ப பயிர் களைதல் அப்படின்னா நம்ம என்ன, நம்ம இப்ப வந்து நம்ம வந்து முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த 20ஆம் நாளில் வந்து நம்ம பயிரில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் இடைவெளி விட்டு பயிர்களை நன்கு களைக்க வேண்டும். களைக்க வேண்டும் என்றால் நிறைய பயிர்கள் இருக்கிற இடத்துல அதை நம்ம எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். களைந்த பயிர்களை எடுத்து நம்ம வந்து பயிர்கள் இல்லாத இடங்களில் நம்ம மீண்டும் நடவு செய்ய வேண்டும். கலை நிர்வாகம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா 20-30% நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, கலை கட்டுப்பாடுங்கிறத மிக சிறந்த முறையில் நம்ம செய்ய வேண்டும். உழவியல் முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விதைத்த 15வது நாள் மற்றும் 30வது நாளில் 2 முறை கையினால் களை எடுக்க வேண்டும். அல்லது வரிசை விதைப்பு என்றால் களை எடுப்பான் கொண்டு 2 முறை களை எடுக்க வேண்டும். ரசாயன முறைன்னு பார்த்தோம்னா, நம்ம விதைத்த 3-5 நாட்களுக்குள் ஐசோப்ரோட்டிரான் 1/2 கிலோ வீரிய வேதியியல் உட்பொருள் இல்லை 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் களைக்கொல்லி மருந்தை 500 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நம் கைத்தளிப்பான் மூலம் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இப்போ வந்து அறுவடைக்கு வரும்போது நல்ல முற்றிய கதிர்களை நம்ம காய்ந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும். கேழ்வரகு வந்து ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வராது. அது வந்து அதனால் நம்ம 2 முறை அல்லது 3 முறை நம்ம முற்றிய கதிர்களை நம்ம அறுத்து நம்ம வந்து துணிப்பையில் சேமித்து வச்சுக்கலாம். நம்ம கேழ்வரகு வந்து சேமிக்கிறது எப்படின்னா, 10% வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம நன்கு காய வைத்து நம்ம சாக்குப்பைகளில் சேமித்து வச்சுக்கலாம். அப்புறம் அது கூட வந்து 1 கிலோ ஆக்டிவேட்டட் கயோலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை மீன் நம்ம இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா, சேமிக்கும் போது சுமார் 100 கிலோ விதைக்கு 1 கிலோ ஆக்டிவேட்டட் கயோலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கலந்து சேமித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேழ்வரகை பற்றி பார்த்துட்டோம். இப்போ கேழ்வரகை வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம சத்துள்ள கேழ்வரகு அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து நம்ம உணவுகளை வந்து நம்ம கேழ்வரகு அதிகம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அரசாங்கம் வந்து இப்போ நமக்கு கம்பு கேழ்வரகு இது இரண்டையுமே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ரேஷன் கடைகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரேஷன் கடைகளில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு பார்த்திங்கன்னா 2023 வந்து சிறுதானியங்களுக்கான சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதனால் சிறுதானியங்களோட பயன்பாடு வந்து அதிகரிக்கும் என்பதனாலையும், சிறுதானியங்கள் தேவை வந்து நமக்கு மேலும் கூடும் அப்படிங்கிறதுனாலையும், இப்போ சிறுதானிய பயிர்கள் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நெல் மற்ற தானியங்கள் நமக்கு வந்து விலை உயர்ந்த தானியங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ நெல் அந்த மாதிரியான தானியங்களில் வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த சிறுதானியங்களை நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து சாகுபடி செய்தோம்னா நமக்கு கண்டிப்பான ஒரு நமக்கு வியாபார சந்தை இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ திணை அப்படின்னு பார்த்தோன்னா, திணைன்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு வந்து சிறுதானியங்கள் இல்லை திணைங்கிறது வந்து அரசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். திணை வந்து நம்ம பண்டைய இலக்கியங்களில் வந்து திணை வந்து நமக்கு நிறைய இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது தேனும் திணை மாவும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து நான் தருவேன், கோலமுதே சங்கத்தமிழ் 3 அப்படின்னு வந்து நம்ம சங்கத்தமிழில் வந்து நம்ம திணையை வந்து நிறைய இடங்களில் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. திணையில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கு வந்து ரொம்ப அதிகம், புரதச்சத்துலாம் நிறையா இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, சுண்ணாம்பு எல்லா சத்துக்களுமே, ஃபாஸ்பரஸ் இந்த இரும்பு சத்து இது மாதிரி திணையில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால திணை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நீரிழிவு நோய் கண்டிப்பாக வராது, உடல் பருமன் நமக்கு இருக்காது, மலைச்சிக்கல் போன்றவற்றெல்லாம் நம்மளை வந்து எதுவுமே வராது. இவ்வாறான சிறுதானிய பயிர்களை வந்து நம்ம இன்றைய வேளாண்மை சூழ்நிலையில் நம்ம வந்து மழை நமக்கு வந்து பருவநிலை மாற்றங்கள் இதனால் நம்ம மழை வந்து போதிய அளவும் இல்லை குறிப்பிட்ட நேரங்களில் நமக்கு கிடைக்காம இருக்கிற சூழ்நிலைகளில் நமக்கு வந்து சிறுதானிய பயிர்களை நம்ம விவசாயத்தில் நம்ம கொண்டு வரணும். பாரம்பரிய உணவுக்கு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம மேலும் மாறி நம்ம வந்து நீரிழிவு நோய் சத்து இல்லாமல் நம்ம வந்து இரத்த சோகை இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளையே நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சிறுதானிய பயிர்களை நிறைய நம்ம உட்கொள்ளணும். அதுக்கு வந்து நம்ம உற்பத்தி செய்யணும். அப்போ நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்தில் அது வந்து திருப்பியும் நம்ம வந்து விவசாயத்தை மேற்கொள்ளணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து நம்ம வருங்கால சந்ததியர்களை வந்து நம்ம வந்து நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் நல்ல அறிவுள்ளவர்களாகவும் நம்ம வந்து உருவாக்க முடியும். அதனால் விவசாயிகளாகிய நாம் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து சிறுதானிய பயிர்களை நம்மளுடைய வேளாண்மையில் இன்று மீண்டும் நம்ம சாகுபடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிறுதானிய பயிர்கள் வந்து நமக்கு வந்து வெளிச்சந்தையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்கட் பண்ணி சாப்பிட்லாம், நிறைய உணவு வகைகளில் இப்போ பழைய மாதிரியான நம்ம உருண்டை களி உருண்டை இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸு, இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான இனிப்பு வகையான பலகாரங்கள் இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்களில் வந்து இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய வகைகள் பார்த்திங்கன்னா நம்ம வெளிச்சந்தையில் இப்பயே இருக்குது. அதனால் நம்ம வந்து சிறுதானியங்களை நம்ம வந்து உணவு வகைகளிலும் நம்ம எடுத்துக்கணும், சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம விவசாயத்துலேயும் நம்ம அதை செய்யணும்னு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.